السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدًا عبده ورسوله، صلى الله على سيدنا وسندنا وشفينا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ميلانا أنبان الله لنا الذي أرخلي கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த ஒன்றுகூடலை அவனுடைய நெருக்கத்துக்கும் பொருத்தத்துக்கும் உரியதாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு பரந்த விரிவான மார்க்கம். மனிதர்களுடைய உணர்வுகளை தொட்டு சட்டம் சொல்லுகின்ற மார்க்கம், மனிதர்களுடைய யதார்த்த நிலைகளோடு ஒட்டி போகுகின்ற மார்க்கம். ஏன் இஸ்லாம் மனிதர்களை படைத்த ரப்புல் ஆலமீனால் வழங்கப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கை வழிமுறை. இஸ்லாம் என்பது மதம் அல்ல, இது மார்க்கம். மதம் என்று சொன்னால் வெறித்தனத்துக்கும் மதம் என்று சொல்லுவார்கள். யானைக்கு மதம் பிடித்து கட்டுப்பாட்டை மீறி அலைகிறது, யானைக்கு மதம் பிடித்து 4 பேர்களை கொன்றுவிட்டது என்றெல்லாம் பத்திரிகைகளில் படிப்போம். மதம் பிடித்து என்றால் அது ஒரு மார்க்கத்தை தழுவி மார்க்கத்தை பின்பற்றுது என்ற அர்த்தம் அல்ல. அதுக்கு ஒரு வெறித்தனம் உண்டாகி கட்டுப்பாட்டை மீறி அது அழித்து உடைத்து கொண்டு கொண்டு திரிகிறது என்று அர்த்தமாகும். எனவே பௌத்த மதம், கிறிஸ்தவ மதம், இந்து மதம் என்று அதை மதம் என்று சொல்வார்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இஸ்லாம் மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். மார்க்கம் என்று சொன்னால் வாழ்க்கைக்கான ஒரு வழிமுறை. அக்கரைப்பற்றிலிருந்து அட்டாளச்சேனையிலிருந்து புலன்னர்வை மார்க்கமாக கொழும்பு செல்லுகின்ற வாகனம் என்று சொல்லலாம். புலன்னர்வை மார்க்கமாக அப்படின்னா என்ன? வழியாக. இஸ்லாம் மார்க்கம், வே, ரூட். இது எங்க போகுகின்ற மார்க்கம்? மனிதர்களுக்கு என்ன தேவை? மகிழ்ச்சி தேவை. இதோ இந்த மார்க்கத்தில், இந்த வழியிலே நடவுங்கள், வாழுங்கள், மகிழ்ச்சி கிடைக்கும். வெற்றிகரமான வாழ்க்கை தேவை, இதோ அதற்கான வழி இங்கே இருக்குகிறது. வெற்றியை யார் தருவானோ, மகிழ்ச்சியை யார் தர முடியுமோ அவனால் தரப்பட்ட வழி. வெற்றி இங்கு மாத்திரம் இல்ல, மறுமையிலும் தேவை. என்ன செய்வது? இதோ அதற்கான வழி பாதை. நடவுங்கள், வாழுங்கள், வெற்றியை நோக்கி, மகிழ்ச்சியை நோக்கி, செழிப்பை நோக்கி, உயர்வை நோக்கி. வாழ்த்துமலாலும் நீங்கள் உயர்ந்தவர்கள், தலை நிமிர்ந்து வாழ தகுதியானவர்கள். ஆனால் இங்குந்து நீங்கள் ஈமானுடையவர்களாக இருந்தால், இஸ்லாத்தின் வழியிலே நடக்குகின்றவர்களாக இருந்தால், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். இஸ்ஸத், கண்ணியம், மரியாதை எங்கே? இதோ இந்த இஸ்லாமிய பாதையில் இருக்குகிறது. வெற்றி தேவை, மகிழ்ச்சி தேவை, வாழ்க்கையிலே மன நிம்மதி தேவை, மன நிறைவு தேவை, மறுமையிலே வெற்றி தேவை. அது எல்லாமே இருக்குகின்ற வழி இதுதான். எனவே இஸ்லாம் என்பது மார்க்கம், வலி. அது எங்கே போகுகின்ற மார்க்கம்? உங்களுக்கும் எனக்கும் எதுவெல்லாம் தேவையோ அந்த மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்குகின்ற ஒரு பயணம். டாக்டர் வலம்புரிஜான் ஒரு கிறிஸ்தவர் எழுத்தாளர் ஆய்வாளர். மண்ணுக்கேற்ற மார்க்கமே இஸ்லாம், மனிதனுக்கு உகந்த மார்க்கமே இஸ்லாம், விண்ணிலும் பின்பற்ற முடியுமான மார்க்கமே இஸ்லாம் என்று எழுதுகிறார். மனிதனுடைய இயல்போடு ஒட்டி போகுகின்ற மார்க்கம், பல சட்டங்களை, அது நிக்காஹுடைய சட்டமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலுடைய சட்டங்களாக இருக்கலாம், மிக யதார்த்தமான தத்துவ ரூபமான அடிப்படையில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை, செய்ய முடியாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரெண்டு பேர் கோபித்துக் கொண்டார்கள், சண்டை சச்சரவு வந்து விட்டது, மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது, ஏற்படலாம், உணர்வுகளில் ஏற்றத்தாழ்வு, எதிர்பார்ப்புகளில் வித்தியாசம், அனுபவங்களில் வித்தியாசம், சுபாவங்களில் வித்தியாசம், அனுபவங்களில் சுபாவங்களில் தன்மைகளில் எதிர்பார்ப்புகளில் வித்தியாசப்பட்ட பலரோடு ஒன்றாக கலந்திருக்கையில் சில மோதல்கள் ஏற்படலாம். இருவரும் உடனே ஒற்றுமையாக வேண்டும், உடனே பேச வேண்டும், இல்லாவிட்டால் ஹராம் நரகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுரு அகாஹு ஃபௌக ஸலாத்தின். மூன்று நாள் அவகாசம் கொடுக்கிறார்கள், மூன்று நாட்களுக்கு கூடுதலாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமான சகோதரருடன், ஒரு பெண் ஒரு முஸ்லிமான சகோதரியுடன் வெறுத்த நிலையில் கோபித்த நிலையில் இருக்கக்கூடாது. அப்ப மூன்று நாட்களுக்கு அனுமதி உண்டு. ஏன்? ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டால், ஒருவருடைய மனோநிலையில் ஒரு கோபமோ வேகமோ வந்துவிட்டால் அதை உடனே ஒற்றுமையாக்கி வைக்க முடியாது. அந்த கோபம் தனியே கொஞ்சம் டைம் எடுக்கும், மனிதனுடைய இயல்பு இது. எனவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று நாள் அவகாசம் தருகிறார்கள், கொஞ்சம் ஆறப்போடுங்கள், இப்பதான் சரி பரவாயில்ல, நீங்க போங்க சாப்பிடுங்க, நீ கடை போங்க வேலைக்கு போங்க, பிறகு பார்ப்போம், விடுங்க ஒரு நாள் விடுங்க, ரெண்டாவது நாள் தனித்தனியா பேசுங்க, மூன்றாவது நாள் ரெண்டு பேரை சேர்த்து வச்சிருங்க, டைம் எடுக்கும். அப்ப உடனே ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வேண்டும், இல்லாவிட்டால் பெரும் பாவம் என்று சொல்லவில்லை, அவகாசம் கொடுக்கிறார். தொழுகையிலே இபாதத், அல்லாஹ்வுடைய தொழுகை சஜிதா சஹவு, மறதி ஏற்பட்டால் சஜிதா சஹவு செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஏன்? அல்லாஹ்வுக்கு முன்பாக மறக்கக்கூடாது என்று மனித இயல்புக்கு மாற்றமாக இஸ்லாம் சட்டம் சொல்லவில்லை. உனக்கு மறதி எப்படி வர முடியும்? அல்லாஹ்வுக்கு முன்பாக நிற்கிறாய், மறக்க முடியாது, மறந்தால் பரிகாரம் இல்லை, மறந்தால் போ, அவனுக்கு தொழுகை முடிந்து விட்டது, அப்படி சொல்லவில்லை. மனித இயல்புக்கு மாற்றமான பேச்சு அது. மறக்கலாம், மறதி ஏற்படலாம், மறதி ஏற்பட்டு விட்டதா பரிகாரம் உண்டு. மறதியை மன்னிப்பதற்கான காரணங்களில் இஸ்லாம் ஒன்றாக கருதுகிறது. ஏன் பாருங்கள், பல மார்க்கங்கள், பல தெய்வங்கள், பல கோட்பாடுகள் என்ன சொல்கிறது? நீ ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டுமா, துறவரத்தை மேற்கொள், திருமணம் முடிக்காதே, துறவியாகிவிடு, அப்போதுதான் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும் என்று சொல்கிறது. அது கோயில் பூசாரியாக இருக்கட்டும், பௌத்த பிக்குவாக இருக்கட்டும், கிறிஸ்தவ சேர்ச்சுகளில் இருக்குகின்ற பாதிர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு அதைத்தான் துறவியாக ஆகுவதை, திருமணத்துக்கு அனுமதி இல்லை இருக்குதா இல்லையான்றது வேறு விடயம், துறவியாக இருப்பதுதான் ஏற்றம். நீ ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்றிருந்தால் திருமணம் முடிக்காதே என்ற வழிகாட்டலை அங்கு சொல்லப்படுகிறது. மனிதனுக்கு இயல்பாக உள்ள பசி போன்று உணர்ச்சி, அதை கட்டுப்படுத்த அதுக்கு தடை விதிப்பது இயல்புக்கு இயற்கையோடு விளையாடுவது, இயற்கைக்கு மாற்றமான சத்தம் சொல்லுவது. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. நீ இறைவனை நெருங்க ஆன்மீகத்திலே முன்னேற திருமண முடி. யமாசர சபாப் வாலிபர்களே, திருமணம் முடியுங்கள். திருமணம் முடிப்பவர் தன்னுடைய தீனிலே தக்குவாவிலே பாதியை, தீனுடைய பாதியை அவர் பூர்த்தி செய்து கொண்டார். பல்யத்தக்கில்லாக பின்னிஸ்பில் பாக்கி, தீனுடைய பாதி அவருடைய திருமண உறவிலே இருக்குகிறது. திருமண உறவின் பிறகு அவர் தீனிலே பரிபூர்ணத்துவத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்கிறது. ஆக அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கையில் ஒரு உன்னதமான, அற்புதமான, உணர்வு பூர்ணமான, மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தர, அது எல்லா துறையிலும் சுப்ஹானல்லாஹ், மிக தத்துவரூபமான மார்க்கம். அந்த அடிப்படையில் நாம் இன்று குடும்பவியல், மகிழ்ச்சிகரமான குடும்பம் என்பதை ஒட்டி சில விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அதனை வாழ்விலே எடுத்து அதன் மூலம் படைத்தவனை நெருங்க, தீனிலே முன்னேற அருள் புரிவானாம். இஸ்லாம் நாம் வாழுகின்ற வாழ்க்கையை சொர்க்கத்தின் பாதையாக மாற்றித் தருகிறது, அவ்வளவுதான். செய்கின்ற வியாபாரத்தை இஸ்லாமிய மயப்படுத்துங்கள், அந்த வியாபாரம் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். எல்லோருக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பெற்றோரோடு இருக்குகின்ற அந்த உறவை, அது ஈமானிய இஸ்லாமிய மயப்படுத்துங்கள், அது வணக்கமாக மாறிவிடும். சகோதர சகோதரிகள் இருக்கவே இருக்கிறார்கள், அதை இஸ்லாமிய மயப்படுத்துங்கள், ஈமானிய ஒளியிலே ஆக்கிக் கொள்ளுங்கள். இங்கே கவனிங்க, யாரும் வருவாங்க போவாங்க, எல்லாரும் மனிதர்கள் தான். திடீர்னு யாரும் வருவாங்க யாரும் போவாங்க, நீங்க எல்லாரும் அங்கே இங்கே பார்த்துக்கிட்டீங்க, நானும் திரும்பி பார்க்க வேண்டி வரும். உங்களோட கவனம் தான் முக்கியம். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழுகின்ற வாழ்க்கையை மனைவி கணவன் வாழத்தான் செய்கிறோம், அந்த வாழ்க்கையை இஸ்லாமிய மயப்படுத்தி ஈமானிய மயப்படுத்தி விட்டால் அது மகிழ்ச்சிகரமான, இன்பகரமான, வெற்றிகரமான வாழ்க்கையாக ஆகுவதுடன் சொர்க்கத்தின் பாதையாகவும் மாறி அந்த இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை வணக்கமாக அது மாறிவிடுகிறது. சுபஹானல்லாஹ்னு சொல்லுங்க. வியாபாரத்தை விட்டுட்டு நீங்க பள்ளிகளுக்கு இபாதத் செய்ய அப்பதான் சொர்க்கம் போகலாம். குடும்ப வாழ்க்கையை விடுங்க, எல்லாத்தையும் துறங்க, துறவியாகுங்க, அப்பதான் சொர்க்கம் போகலாம்னு சொல்லல. வாழ்ற வாழ்க்கையை இஸ்லாமிய மயப்படுத்துங்க, செய்கிற வியாபாரத்துக்கு இஸ்லாமிய நிறத்தை ஊட்டுங்க, செய்கின்ற விவசாயத்தை ஈமானிய உணர்வோடு செய்யுங்க. சுபஹானல்லாஹ், விவசாயம், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, நட்பு, கூட்டாளித்தனம் இருக்கட்டும், நண்பர்கள் இருக்கட்டும், நண்பர்கள் இருக்கட்டும், நேசிங்க ஒருவருக்கு ஒருவர், நட்பை எவ்வளவு இஸ்லாம் ஆதரிக்கிறது, ஆனால் அது எப்படியான நண்பர் என்ற வழிகாட்டலை சொல்கிறது. எனவே நாம் அன்றாடு யதார்த்தமாக இயல்பாக வாழுகின்ற வாழ்க்கையை அதை இஸ்லாமிய மயப்படுத்திவிட்டால், ஈமானிய ஒளியிலே ஆக்கிவிட்டால், அதுவே எமது உயர்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் சொர்க்க வெற்றிக்கும் காரணமாக ஆக்குகிறது. அந்த வகையில் குடும்பம் என்று சொன்னதும், இந்த தலைப்பை பார்த்ததும் எல்லோருக்கும் சிந்தனையில் வந்திருக்கும் கணவன் மனைவியுடைய உறவை பற்றி பேசப் போகிறார்கள். மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை, ஏனென்றால் எங்களுடைய சிந்தனையில் குடும்பம் என்ற வார்த்தையை கேட்டதும் மிகைத்து நிற்பது, என் குடும்பம் என்ன, என் மனைவி, என் பிள்ளைகள் என்ற வட்டத்துக்குள்ள நாங்கள் நிற்கிறோம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய பார்வையில், குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியில், எனது குடும்பம் உங்கள் குடும்பம் என்பது அது நாலு கட்டங்களை கொண்டது. நாலு கட்டங்களை கொண்ட ஒரு வட்டம். முதலாவது எம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், இரண்டாவது எம்முடன் சிறுபிராயத்திலிருந்து சகோதர சகோதரிகளாக அண்ணன் தம்பியாக தங்கச்சியாக வளர்ந்த அந்த உறவுகள், மூன்றாவது கணவன் மனைவியாக ஒரு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவனாக இணைந்த ஒரு உறவு, நான்காவது இந்த உறவின் வெளிப்பாடாக கிடைத்த பிள்ளை செல்வங்கள். இந்த நாலு வட்டத்தை கொண்டதுதான் இஸ்லாமிய குடும்பம். பெற்றோர்களை ஒதுக்கிவிட்டு சகோதரர்களை பகைத்துக் கொண்டு அவர்களை ஓரம் தட்டிவிட்டு எனக்கு ஒரு குடும்பம் என்ற ஒன்று இல்லை. எனவே இதனுடைய இந்த நாலு கட்டங்களை பற்றியும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஏனென்றால் பெற்றோர்களை ஒதுக்கி அல்லது சகோதர சகோதரிகளை பகைத்துக் கொண்டு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பத்தை ஒருவர் வாழ முடியாது. மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை அவர் அனுபவிக்க முடியாது. முதல் கட்டத்தில் இருக்குகின்ற பெற்றோர்கள், கண்ணியமான சகோதரர்களே, தாய் தகப்பன் யார் யாருடைய பெற்றோர்கள் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ உயிரோடு ஹயாத்தோடு இருக்கிறார்களோ நீங்கள் பாக்கியசாலிகள். கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். இரண்டு பேருமே இருக்கிறாங்க அல்லது இரண்டு பேர்ல ஒருத்தர் இருக்கிறாங்க, நல்ல கையுங்க, சந்தோஷமா வசதிங்க, மாஷா அல்லாஹ், ஒரு பாக்கியம் உங்களுக்கு. அல்லாஹ் உங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் பறக்க செய்வானா? உங்களுடைய ஆகப்பெரிய செல்வமும் சொத்தும் அவர்கள்தான். நாம் பார்ப்பதில் 40, 45, 50 வயதுடையவர்களும் கையை உயர்த்துகிறார்கள், என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். கொடுத்து வைத்தவர்கள் நீங்க. உங்களுடைய செல்வம் வீடோ காணியோ கார் வாகனம் எதுவும் இல்லை, ஆகப்பெரிய செல்வம் அவர்கள்தான். இந்த பெற்றோர்களுக்காக எதையும் விடலாம், ஆனால் பெற்றோர்களை யாருக்காகவும் விடலாம், எதுக்காகவும் அவர்களை விடலாது. பெற்றோர்களுடைய பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் உயிரோடு இருக்கும் போது என்னவெல்லாம் செய்து எப்படியெல்லாம் அவர்களை கவனித்து மகிழ வைக்க முடியுமோ செய்து கொள்ள வேண்டும். சிலர் உயிரோடு இருக்கும் போது அவர்களை பொறுப்படுத்துவது கிடையாது, கணக்கெடுப்பது கிடையாது, அவர்களை பார்க்க போறதுக்கு நேரம் இல்லை, என் அவ்வளோ வேலை, எனக்கு வேலை கூட சோழி கூட, பெற்றோரை பார்ப்பது வேலையே இல்லை அவர்கிட்ட, அதை தவிர மற்ற எல்லா வேலையும் வேலை, அந்த எல்லா வேலைக்காகவும் பெற்றோரை விடுவார் அவர். ஆனால் பெற்றோருடைய பார்ப்பதற்காக எந்த வேலையும் விட மாட்டார். பெற்றோரை பார்ப்பது வேலை இல்லாட்டி செய்கிற வேலை அவர்கிட்ட, அது சோழி இல்லாத நேரத்தில் செய்கிற வேலை அவருக்கு இல்லை. சகோதரர்களே, பெற்றோர்களை பார்ப்பதுதான் ஆகப்பெரிய வேலை. அவர்களுக்காக எதையும் விடுங்கள், யாரையும் விடுங்கள், அவர்களை யாருக்காகவும் விட வேண்டாம். உயிரோடு இருக்கும்போது அவர்களை மதிப்பதில்லை, பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, இறந்த பிறகு அழுது புலம்பிக் கொண்டு இருப்பது, இறந்த பிறகு கவலை வரும், அழலாம், ஆனா உயிரோடு இருக்கும் போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவர்களை மகிழ வச்சு மகிழ வைத்து அவர்களுடைய உள்ளங்களை குளிர வைக்க வேண்டும். எதையும் விடலாம் அவர்களுக்காக. உலகம் முழுக்க போய் நீங்கள் பெற்றோர்களை காரணம் சொல்லலாம், எனக்கு அந்த கல்யாணத்துக்கு வர முடியாது, ஏண்டா இந்த உம்மாவை நான் மருந்துக்கு கூட்டிட்டு போக வேண்டும் அந்த டேட்ல, எனக்கு நண்பர்களே உங்களுடைய பயணத்தில் வர முடியாது, வாப்பா தன்னந்தனியா இருக்கிறார்கள் இருக்கிறார், வாப்பாவுக்கு உடல்நிலை சுகம் இல்லை, எனக்கு வாப்பாவை விட்டு விட்டு எனக்கு இந்த பயணத்தில் வர முடியாது, நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். உலகம் முழுக்க எல்லோரிடமும் தாய் தகப்பனை காரணம் சொல்லி எதையும் விடுங்கள், ஆனால் ஒரு நாளும் தாய் தகப்பனிடத்திலே யாரையும் எவரையும் காரணம் சொல்லாதீர்கள். உமா எனக்கு வர இயலாது, என்ற அன்றைக்கு எனக்கு வேலை ஒன்று இருக்குது, பாப்பா எனக்கு முடியாது, அன்றைக்கு எனக்கு ஒரு பயணம் இருக்குது. தாய் தகப்பனிடம் யாரையும் எவரையும் எதையும் காரணம் சொல்ல வேண்டாம். தாய் தகப்பனுக்காக எதையும் விடலாம். யமன் நாட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு சகோதரர் இருந்தால், உவைஸ் அல் கரணி, உவைஸ் இப்னு ஆமீர் அல் கரணி. யமனிலிருந்து எல்லோரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மதீனாவுக்கு சென்று சஹாபியாக ஆகுவதற்கு போய்கொண்டிருக்கிறார்கள். நுபுவத், நபி பட்டத்துக்கு அடுத்து உயர்ந்த ஸ்தானம் சுஹ்பத்தி ரசூல், சஹாபியாக மாறுவது, அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குகிறது. ஆனால் மதீனாவுக்கு போவதாக இருந்தால் வயோதிப தாயை தன்னந்தனியாக விட்டுவிட்டு போகவே, சஹாபியாக ஆகுவதா அல்லது தாயை பார்ப்பதா? சஹாபியாக ஆகுவதை அவர் விட்டு கொடுத்து விட்டு, சஹாபியாக ஆகாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, அது எனக்குரிய சிறப்பு, இது எனது தாய்க்குரிய வேலை, எனவே அதை விட்டுவிட்டு அவர் தாயை பார்க்குகின்ற, பணிவிடை செய்கின்ற அந்த வேலையை, அந்த சஹாபியாக ஆகுகின்ற அந்த அந்தஸ்தை இழந்து திறந்து இதில் ஈடுபட்டார். மதீனா நகரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள், யமனிலே கரண் கோத்திரத்திலே உவைஸ் இப்னு ஆமீர் என்ற ஒருவர் இருக்கிறார், அவர்தான் தாபிஊன்களில் மிக உயர்ந்தவர், சிறந்தவர், கைரு தாபிஈன், சஹாபாக்களுக்கு அடுத்து வருகின்ற தாபிஊன்களில் உயர்ந்தவர், சிறந்தவர் உவைசுல் கரணி. உமர் ரதியல்லாஹு இடத்தில் சொன்னார்கள், அவரை நீங்கள் சந்தித்தால் அவரிடத்திலே பாவ மன்னிப்பு தேடும்படி உங்களுக்காக இஸ்திகுபார் செய்யும்படி சொல்லுங்கள், அவர் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், அவர் துவா கேட்டால் அவருடைய துவா கபூலாகும். முஸ்தஜாபு தாவா, தாயை பராமரிக்கின்ற ஒருவர், அவர் மன தூய்மையுடன் தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்கின்ற ஒருவர், துவா அங்கீகரிக்கப்படுகின்ற நபராக இருப்பார். தாய் தகப்பனை மதித்து கண்ணியத்தோடு, அன்போடு, பாசத்தோடு அவர்களுக்கு பணிவிடை செய்பவருக்கு அல்லாஹு தாலா இந்த பாக்கியத்தை கொடுப்பார். உமர் ரதியல்லாஹு தாலா அன்ஹுவிடத்திலே முன்கூட்டியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அவரை சந்திப்பீர்கள். சஹீஹான ஹதீஸ், முஸ்லிமிலே தனியான ஒரு பாடத்தை, பல ஹதீஸுகளை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா கொண்டு வருகிறார்கள், இமாம் நவவி அதற்கு தனியான ஒரு பாடமாக அந்த பகுதியை பிரித்திருக்கிறார்கள். அவருடைய கோத்திரம் என்ன, அவருடைய தகப்பன் பேர் என்ன, அவருடைய பெயர் என்ன, அவருடைய உடம்பினுடைய சில அடையாளங்கள், குஷ்டரோகத்தினுடைய சில அடையாளம், தீர்க்கத்துடைய அளவு அவருடைய மேனியில் இருக்கும் என்பதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார். இந்த சம்பவம் சுபஹானல்லாஹ், அவர்கள் இலைமறைக்காய், பிரபலியத்தை விரும்பாத ஒரு இறை நேசராக இருந்தார், தாயினுடைய பணிவிடையை கொண்டு உயர்ந்த அந்தஸ்தை அவர் அடைந்து கொண்டார். எனவே கண்ணியமான அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாய் தகப்பனை முத்தம் கொடுங்கள், உம்மா என்று கன்னத்திலே மோந்து கொள்ளுங்கள், வாப்பா என்று கையை எடுத்து மோந்து கொள்ளுங்கள்.
www.acnyc.com
எங்கேயோ உள்ள ஹஜருல் அஸ்வத் கல்ல முத்தம் கொடுக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் இங்கிருந்து ஆசைப்படுறாங்க. அங்க போய் இரவுல ஒரு மணிக்கு ஆளை காணாம், ரூம்ல படுத்துட்டு இருந்தா ரா ஒரு மணிக்கு ஆள் இங்கன்னு பார்த்தா இங்க ஆளை காணாம், இல்ல ஹஜருல் அஸ்வத் கல்ல முத்தமிட போனேன் நினைச்சு பார்க்க இயலாத கூட்டம், பக்கத்தில் கூட நெருங்க இயலாது, 3 மணி வர முயற்சி செஞ்சுட்டு முத்தம் கொடுக்காம வந்தேன்னா சொல்றார். எங்கேயோ உள்ள ஹஜருல் அஸ்வது கல்லு, அதுக்கு சிறப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை விட தாயுடைய முத்தம், தகப்பன வாப்பா என்று பாசத்தோட மரியாதையோட கொடுக்கிற முத்தம், இந்த காலடியுள்ள இந்த கன்னத்தில நெற்றியில கையில கொடுக்கிற முத்தத்தின் பெருமதி எங்களுக்கு விளங்குது. அவர்களுடைய கரங்களை எடுத்து மோந்து கொள்ளுங்கள். தாய் தகப்பன் அவர்களை கை நீட்டி வாய் திறந்து எனக்கு இந்த தேவை வாப்பா, எனக்கு காசு தாண்டு கேட்க வைக்காதீங்க வாப்பா. கையில காசு கொடுக்கிறது கூட ஒழுக்கம் மரியாதை குறைவோ என்று யோசித்து நடந்த பிள்ளைகளுடைய வரலாறுகள் இருக்கு. தலையணைக்கு கீழே 5000 ரூபாய் காசு வச்சிருக்கிறேன், தேவைக்கு செலவழிங்க வாப்பா. நான் வாப்பாட கையில கொடுக்கிறதா? வாப்பா என்கிட்ட கை நீட்டி வாங்குறதா? அது நடக்காது. வாப்பா என்கிட்ட கை நீட்டுறத என்னால தாங்கலாது. உம்மா என்னைய பெற்றெடுத்த தாய் என்கிட்ட கையை நீட்டி காசு வாங்குறதா? உமா கபட்ல அல்மாரியில நான் காசு வச்சிருக்கிறேன், தேவைக்கு செலவழிங்கம்மா. தாய் தகப்பனுடைய நிலைகளை தேடி பாருங்க உமா. அவங்களோட செருப்பு பழசு, நான் நேற்று பார்த்தேன், நான் இன்னைக்கு புதிய செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது 200 ரூபாய் செருப்பா தான் இருக்கும், ஆனா அவ எல்லாத்தையும் சொல்லி திரிவா. இது என் மகன், அந்த 3வது மகன், அவர் செருப்பு நான் கேட்கவே இல்லை, பழசுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறார் என்று எல்லார்ட்டையும் கதைச்சுக்கிட்டு இருப்பான், சொல்லி திரிவான். அவருக்கு புள்ள தந்த சந்தோஷம் நான் கேட்காம தந்தது. உமா அவங்களோட விருப்பம் நான் பார்த்தேன், கட்டில பழைய விருப்பு, இது நான் புதிய விருப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். தேவைகளை தேடி பார்த்து நாமே பூர்த்தி செய்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏண்டா எங்களுக்கு வாய் திறந்து கேட்க தெரியாத நேரத்தில் குழந்தையாக இருக்குகின்ற போது எந்த பிள்ளைக்கு தலைவலியா இருக்குமோ, எந்த பிள்ளைக்கு வயிற்று வலியா இருக்குமோ, புள்ள அழுகுது என்னமோ தெரியல, பதறி பதறி சொல்ல தெரியாத எங்களுடைய நோய்களை கண்டுபிடித்து அதுக்கு வைத்தியம் செய்த தாய்மார்கள் அவர்கள். வாய் திறந்து கேட்க தெரியாத எங்களை குறையில்லாமல் பார்த்து பராமரித்த தாய்மார்கள் பெற்றோர்கள். எனவே கண்ணியமான அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தகப்பன் படிப்பு அறிவு இல்லாத சாதாரணவர்களாக இருக்கலாம், இதுதான் என் தகப்பன் என்று அறிமுகப்படுத்துவதில் தயக்கம் காணாதீர்கள். நீங்க படித்த ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபலாக இருக்கலாம், பெரிய லாயராக இருக்கலாம், அக்கவுண்டராக இருக்கலாம், ஜட்ஜாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். சாதாரண தோற்றத்தில் அமைப்பில் இருக்கிற தகப்பனை, இதுதான் என் தகப்பன், இவர்தான் என் வாப்பா, வாப்பா வாங்க கூட்டிக்கிட்டு போய் வாப்பாவை அறிமுகப்படுத்தி வாப்பாவால எனக்கு பெருமை என்று தாய் தகப்பனை பிறருக்கு அறிமுகப்படுத்தி பெருமிதம் கொள்ளும். கண்ணியமான அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தகப்பனிடம் போகும்போது நீங்க நாங்க படித்த ஆலிம் ஹாபிஸ் ஆலிம் அதிபர் என்னென்னமோ பதவிகள் இருக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள தாயை பார்க்க தகப்பனிடத்துல போகும்போது செருப்ப கலெக்டரோட எங்கட பதவி அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் செருப்போட சேர்த்து கலட்டி வச்சுட்டு பாசமுள்ள ஒரு மகனாக வீட்டுக்குள்ள போகும், அன்புள்ள ஒரு மகனாக உமா வாப்பாண்டு போகும். உமா சேர்ல உட்கார்ந்து இருக்கிறா, கட்டில உட்கார்ந்து இருக்கிறா, நீங்க போய் காலடியில உட்கார்ந்து கொள்ளுங்க, கீழே உட்கார்ந்து கொள்ளுங்க. உமாண்டு காலை பிடிங்க, காலை ஊண்டி விடுங்க. வாப்பா ஏன் வாப்பா கீழே உட்காருங்க மேல உட்காருங்கன்னு சொன்னா, உமா இந்த காலடியில தானே எனக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த காலை பிடிக்கிற பாக்கியம் எனக்கு எப்ப கிடைக்கும்? நீங்க கொஞ்சம் சாஞ்சு கொள்ளுங்க, நான் காலை ஊண்டி விடுறேன். வாப்பா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் நேரத்தோட லீவ் எடுத்து வந்தேன், உங்கள தலையில என்ன போட்டு உங்களோட முதுக தேய்ச்சி விட்டு நான் உங்களை குளிப்பாட்டி விடும். கண்ணியமான தாய் பெரியவர்களே, சகோதரர்களே, தாய் தகப்பனுடைய விஷயத்தில் யாரு குறை செய்யாமல் அவர்களை குளிர வைத்து மனமகிழ வைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இன்பகரமானதாக இருக்கும், மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ்.
தாய் தகப்பனை மகிழ வைக்கின்றவர்களை உலகத்திலே அல்ல மகிழ வைப்பான், செல்வ செழிப்போடு வாழ வைப்பான். தாய் தகப்பனை கோபப்படுத்தி நோவினை செய்து புறந்தள்ளி மதிக்காம விட்டு விட்டு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை மனைவியோட பிள்ளையோடு அவருக்கு கிடையாது, கிடைக்காது. அவரது பிள்ளை வருவா, அவரை விட அப்படாக அவருக்கு, அவர் தாய் தகப்பனுக்கு செய்ததை விட டபுளாக அவரை வேதனை செய்கின்ற நோவிக்குகின்ற கேவலத்தை சம்பாதித்துக் கொடுக்குகின்றவனாக வருவான். உலகத்தில் அல்லாஹ் தண்டனைகளில் உலகத்திலேயே துரிதப்படுத்தி தண்டிக்குகிற குற்றங்களில் ஒன்று தாய் தகப்பனுடைய மனசை நோவடிப்பது. அல்லாஹ் அந்த பாவங்களில் எங்களை பாதுகாப்பான். கண்ணியமான அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது ஒரு தனி தலைப்பு, இதை நாங்கள் விரிவாக இன்னும் விரிவாக பேச வேண்டும். தாய் தகப்பனை எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்று பேசுகின்ற போது ஒரு சிலருக்கு கவலை வரலாம், என் தாய் தகப்பன் இல்லையே, தாய் தகப்பன் என்னை விட்டு போய்விட்டார்களே, வசதி இருக்குகின்ற இந்த நேரத்தில் உம்மா இல்லையே, வாப்பா இல்லையே என்ற ஏக்கங்கள் வரலாம். கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுக்கும் இஸ்லாம் பரிகாரம் சொல்கிறது. இஸ்லாத்தில் எல்லாத்துக்கும் பரிகாரம் உண்டு, மாற்று வழி உண்டு. அப்ப என்ன செய்யறது? இறந்து போன இறையடி போன தாய் தகப்பனுடன் நல்ல உறவோடு இருப்பதற்கு வாய்ப்பு இஸ்லாத்திலே உண்டு. தாய் தகப்பனுடைய உறவுகளை ஆதரிப்பது, தாய் தகப்பனுடைய நண்பர்களை ஆதரிப்பது, தாய் தகப்பனுடைய சொந்தங்களை தேடி தேடி போய் கண்ணியப்படுத்துவது, அவர்களுடைய நண்பர்களோடு தகப்பனோடு உள்ள அன்பையும் மரியாதையும் அவர்களுடைய நண்பர்களோடு காட்டுவது, அவர்களுக்கு சதக்காக்கள் செய்வது, தர்மங்கள் செய்வது, தாய் தகப்பன் இல்லையே போய்விட்டார்கள் என்ற செலவு மிச்சம், தாய் தகப்பனுக்கு மருந்துக்கு வீட்டுக்கு வாடகைக்கு தைப்பில் தண்ணி பில் 10,000-20,000 செலவழித்துக் கொண்டிருந்தேன், இப்ப எனக்கு அந்த காசு மிச்சமாகிருச்சு என்று மகிழ வேண்டிய அவசியம் இல்லை, மகிழாதீர்கள். ஒரு சகோதரர் சொன்னார், தாய் இருக்கும் போது 25,000 மாசம் செலவழிச்சு கொண்டிருந்தேன், நான் இப்பவும் தாயுடைய மரணத்துக்கு பிறகும் அதை நான் செலவழிச்சு கொண்டிருக்கிறேன், அந்த 25,000 இப்ப 30,000 தாய்க்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். தாய்க்கு அனுப்புறீங்களா? எப்படி அனுப்புறீங்க? அந்த 30,000 பள்ளிவாசல் மதரசா ஓதுர பிள்ளைகள் என்று தாயுடைய பேர்ல நான் செலவழிச்சு கொண்டிருக்கிறேன். மாசத்துல முதலாவது தாய்க்காக உள்ள அந்த தொகையை ஒதுக்கிட்டு தான் மற்ற செலவுகள். என்னை விட்டு பிரிந்த தாய்க்கு நான் செலவழிக்குகிறேன், என்னை விட்டு மறைந்த தகப்பனுக்கு நான் பணம் அனுப்புகிறேன். எப்படி உலகத்தில் அவர்களுக்கு நாங்கள் இருந்தால் ஒரு சாரத்தை, ஒரு சேலையை, ஒரு மருந்தை வாங்கி கொடுக்கலாம், இதைவிட பல மடங்கு இப்போது நன்மைகளின் பக்கம் அவர்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த நன்மைகளை அனுப்புவது உலகத்தில் பணத்தை கொடுப்பதை விட, பொருளை கொடுப்பதை விட மிக அவர்களுக்கு பல மடங்கு பிரயோசனமாக இருக்கும். தாய் தகப்பனுக்காக துவா செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது, அவர்களுக்காக தர்மங்கள் செய்வது, சதக்காக்கள் செய்வது, அவர்களுடைய உறவுகளை ஆதரித்து அவர்களுடைய உறவுகளை தேடி மதித்து கௌரவிப்பது, இதுவெல்லாம் இறந்த தாய் தகப்பனுடன் நல்ல விதமாக நடக்கிற பிள்ளையாக அவர் கருதப்படுவார். மூன்றாவது, சில பெற்றோர்களுக்கு தாய் தகப்பனுடைய அந்தஸ்து, கௌரவம், மரியாதை இதை பற்றி பேசுகையில், என் மகன் இப்படி இல்லையே, நான் பெற்ற புள்ள இப்படி இல்லையே என்ற ஏக்கமும் கவலையும் வரலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெற்றோர்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். பிள்ளையை பெற்று வளர்த்தீர்கள், அவர்களை படிக்க வைத்து ஆளாக்கினீர்கள், அதற்காக பல சிரமங்களை நீங்கள் செய்தீர்கள், அதற்குரிய கூலிகளை பிள்ளைகளிடம் எதிர்பார்க்க வேண்டாம். அதற்குரிய கூலி அல்லாவிடத்தில் எதிர்பாருங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அல்லாஹு தாலா அதற்குரிய கூலியை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்த்தால்தான் தாரான் இல்லையே, கவனிக்கிறான் இல்லையே என்ற ஏக்கமும் கவலையும் துயரமும் எங்களை வாட்டும். பிள்ளைகள் கவனிக்காமல் இருக்கிறார்களா? அவர்களுக்காக பதுவா செய்யாதீர்கள், அவர்களை குறை கூறி தெரியாதீர்கள். உங்கள் பிள்ளைகள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள். ஒரு நாள் வரும், இன்ஷா அல்லாஹ், இங்கேயாவது ஏதாவது ஒரு பயானை கேட்டுட்டு அழுது மன்னிப்பு கேட்டு உமா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, வாப்பா அவங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிப்பு மன்னிச்சு கொள்ளுங்க என்று அழுது மன்னிப்பு கேட்டு வருவான். அந்த பிள்ளைகளுக்காக பதுவா செய்ய வேண்டாம். அந்த பிள்ளை இப்படி நடக்குது, நான் தான் அந்த பிள்ளைய வளர்க்கிறதுல, தீன கொடுக்கிறதுல, மார்க்கத்தின் படி வளர்ப்பதுல குறை செய்து விட்டேனோ என்று குறைய தன் மீது போட்டுக் கொள்ளுங்க. அல்லது நான் என் தாய் தகப்பனுக்கு ஏதாவது குறை செய்து விட்டேனோ, என் தாய் தகப்பனுடைய மனதை நோகடித்தேனோ, அதன் விளைவாக இப்படி எது நடக்குதோ என்று குறையை தன் மீது போட்டு பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்கள். அல்லாவிடத்திலே கூலியை எதிர்பாருங்கள். பிள்ளை என்னை வளர்க்கணும், என்னை கவனிக்கணும்னு பார்க்க வேண்டாம். பிள்ளை இல்லாமல் இருக்கும் போது எவன் என்னை பார்த்தானோ, பிள்ளை வரமுந்து எவன் என்னை வளர்த்தானோ, பிள்ளை இருக்குகின்ற போதும் அவன் தான் வளர்ப்பான் என்னை, அவன் என்னை பார்த்துக் கொள்வான், அவன் எனக்கு ரிஸ்க்கு தருவான் என்று கவனங்களை அல்லாவின் பக்கம் திருப்புவோம். எனவே அன்பான கண்ணியமான சகோதரர்களே, குடும்பம், மகிழ்ச்சிகரமான குடும்பம் என்பதன் முதல் கட்டம் பெற்றோர்கள், பெற்றெடுத்த பெற்றோர்கள். இரண்டாவது கட்டம் எங்களுடன் உடன் பிறந்து, அல்லது எங்களுடன் பிறந்து உடன் பிறந்து என்று சொன்னால் என்ன, ஒரே தாய்க்கு தகப்பனுக்கு சகோதர சகோதரிகளாக பிறந்து ஒன்றாக வளர்ந்த அந்த பாச உறவுகள், பள்ளிக்கூடத்துக்கு ஒன்றாக சென்று, பாடசாலைக்கு ஒன்றாக போய், தம்பி தம்பி தங்கச்சி நானா என்று ஓடி விளையாடி அந்த பருவம், அது மீண்டும் அடைய முடியாத ஒரு பருவம். உங்களில் யார் யாருக்கெல்லாம் மூத்த சகோதரர்கள், மூத்த சகோதரிகள் இருக்கிறார்களோ, நிச்சயம் நாங்கள் வளர்வதில் அந்த அண்ணன்மார்கள் சகோதரிகள் பங்களிப்பு செய்து பாசத்தோட தம்பி தம்பி தங்கச்சி தங்கச்சி என்று எங்களை தூக்கி அரவணைத்து பாசத்தோடு எங்களை வளர்த்திருக்கிறார். பாடசாலைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தம்பியை காணமே என்று பதறி இருப்பார்கள். தம்பிக்கு அடித்ததற்காக யாரோடையோ சண்டை பிடிச்சிருப்பாங்க. உங்களோட வீட்டில் இப்ப ரெண்டு புள்ள மூணு புள்ள இருந்தா, சின்ன பிள்ளைய மூத்த ரெண்டு புள்ள எப்படி கொஞ்சுது, விளையாடுது, பாசம் காட்டுது என்றத பாருங்க. அதே பாசங்களே அந்த எங்களுடைய உறவுகளும் அது இயல்பு எங்களுக்கு காத்திருப்பார்கள். இப்ப கொஞ்சம் நம்ம ஆளாகி படிச்சு கொஞ்சம் பண வசதி வந்துட்டா, ஒரு மனைவி பிள்ளைகள் ஆகிட்டா, இந்த உறவுகளை எல்லாம் மறக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்த பாசங்களை எல்லாம் ஒதுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்த பாச உணர்வுகளை எல்லாம் புண்படுத்துகிறார்கள், துன்புறுத்தவும் செய்து விடுகிறார்கள் சிலர். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நாளும் இந்த பாச சகோதரத்துவ சகோதரித்துவ உறவுகளை நாங்கள் மறந்து விடக்கூடாது. நாங்கள் எங்க வேண்டுமானாலும் போகட்டும், எந்த அந்தஸ்தை வேண்டுமானாலும் அடையட்டும், அண்ணன் அண்ணன் எங்களுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய அந்த பாச உறவுகளை உணர்வுகளை அந்த அன்புகளை வளர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அந்த பாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அண்ணன் வருகிறார், பெரியப்பா. யாரு பெரியப்பா? தமிழிலே ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு, யதார்த்தம் உண்டு, அரபியிலும் அது உண்டு. பெரியப்பா என்றா என்ன? நான் உண்ட அப்பா, நான் உண்ட அப்பா, இது உண்ட பெரிய அப்பா, நான் சும்மா அப்பா, இவர் பெரிய அப்பா, என்னை விட பெரியவர். நீ என்னைய மதிக்காட்டி கூட நான் சகிச்சுக் கொள்வேன். பெரியப்பாவுக்கு மரியாதை இல்லாம நடந்தேன்னா நான் தாங்கிக் கொள்ள மாட்டேன். பெரியப்பா வாராரு, நீ கேம் விளையாடுறியா, பா ஓடிப்போ, பெரியப்பாவுடைய கைய புடி, பெரியப்பாவுடைய கார கதவை திறந்து கூட்டிட்டு வா, பெரியப்பாவுடைய கையில் உள்ள பேகை வாங்கி தூக்கு, பெரியப்பாட செருப்பெடுத்து உள்ளுக்குவை. கண்ணியமான சகோதரர்களே, இந்த பாசத்தை யாரு கற்றுக் கொடுக்கணும்? நாம தான் கற்றுக் கொடுக்கணும். இந்த பழத்தை அன்பளிப்புகளை அனுப்புங்க, பிள்ளைகிட்ட கொடுத்து மாமிக்கு கொடுத்துட்டு வா, சாட்சிக்கு கொடுத்துட்டு வா, பெரியப்பாக்கு கொடுத்துட்டு வா. நீங்க அனுப்புறது பழம் ஒரு சீப்பு தான் இருக்குது, அதை ரெண்டா வெட்டி ஒரு அஞ்சு பழத்தை அனுப்புறீங்க, அது வெறும் பணம் பழம் இல்ல சகோதரர்களே, அது சும்மா கடையில தொங்குற பழம் இல்ல. இந்த வாழை பழத்துக்குள்ளால உங்களுடைய குடும்ப பாசம் மறைஞ்சிருக்குது, அவன் தூக்கிட்டு போற பழத்துல எங்க வாப்பா இப்படி சமாமியோட தங்கச்சோட தாத்தாவோட பெரியம்மாவோட பெரியப்பாவோட எப்படி இரக்கமா இருக்கிறார் என்ற அந்த பாசம் பாடம் அந்த வாழைப்பழத்துக்குள்ளே மறைந்து இருக்கிறது. அன்பளிப்புகளை அனுப்புங்கள், விருந்துகளை விருந்து கொடுங்கள். தெரியமான அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சகோதரத்துவ உறவுகளுக்கு சோதனைகள் வரும். சகோதரத்துவ உறவுகளுக்கு சோதனை வரும். எங்கே? சொத்து சுகங்களை செல்வங்களை காணி பூமிகளை நிலங்களை பிரிக்குகின்ற போது சோதனைகள் வரலாம். சகோதரத்துவ உறவுகளுக்காக காணி பூமியை நிலங்களை வீடுகளை விட்டுக் கொடுத்து அந்த சகோதரத்துவ உறவுகளை விலை கொடுத்து வாங்குங்கள். அந்த சோதனைகளில் நாங்கள் பாஸ் ஆக வேண்டும். உயிரற்ற உணர்வற்ற இந்த கல்லு வீடு பூமி வாசல் இந்த வீடு வாசல்கள் காணி பூமி நிலங்கள் உயிரும் உணர்வு மற்ற இவைகளுக்காக இந்த உணர்வுகளை புண்படுத்தி விடக்கூடாது. உம்மா நானாவுக்கு என்ன வீடு வேணுமா எடுத்துக்கொள்ள சொல்லுங்க. இந்த வீட்டை விட இத்தனை கோடி நானாவின் பாசம் எனக்கு பெருசு. தாத்தாவுக்கு இந்த நிலத்துண்டு வேணுமாமா எடுத்துக்கொள்ளட்டும். என்ன இதை விட எனக்கு தாத்தா பெருசு இல்லையா? தாத்தாவை விட எனக்கு இந்த நிலமா பெருசு. மண்ணு போகட்டும், தாத்தாவின் பாசம் வரட்டும். கண்ணியமான சகோதரர்களே, எங்களிலே எத்தனையோ சகோதரர்கள் எனக்கு தாத்தாவும் வானா நானாவும் வானா, நிலம்தான் வேணும் காணிதான் வேணும் இந்த வீடுதான் வேணும் வலக்கா வம்பா கோட்டா கேசா, இந்த மண்ணுக்காக கல்லுக்காக உறவுகளை துறந்துவிட்டு உதறிவிட்டு உதறி தள்ளிவிட்டு. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய குடும்பங்களை இன்பகரமான மகிழ்ச்சிகரமான படைத்த ரப்பை நெருங்குகின்ற உறவுகளாக எங்களுடைய குடும்ப உறவுகளை ஆக்கி அருள வேண்டும். இப்ப சகோதரத்துவ உறவுகளை நாங்கள் எதை விட்டுக் கொடுத்தாலும் பரவாயில்லை, நானாவை இழக்க முடியாது தாத்தாவை இழக்க முடியாது, சகோதரத்துவ உறவுகளை பாதுகாத்து வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய விதத்தில் நாங்கள் அந்த அன்பு பாசத்தை பாதுகாக்க வேண்டும், தேடி தேடி போக வேண்டும், விருந்துகள் அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்ப வேண்டும். நானாவுக்கு தம்பிக்கு என்று நாங்கள் அந்த பாசத்தை பெரியவர்களான பிறகு கூட அந்த மரியாதைகளை பாசங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, குடும்பத்துடைய மூணாவது கட்டம் தான். இப்போது நாங்கள் வளர்ந்து வயதானதும் ஒரு வாலிப பருவத்தை அடைந்ததும் தனியாக இருந்த எங்களோடு ஒரு மனைவி துணையாக சேர்கிறார்கள். வாழ்க்கையின் துணையாக ஒரு மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியாக ஒரு பெண்ணும் இணைகிறோம். இந்த உறவு பிந்தி வந்த உறவு, முந்திய உறவுகளுக்கு இரண்டு உறவுகளுக்கு பிந்திதான் இது வருகிறது. தாய் தகப்பனுக்கு பிறகு சகோதரத்துவ உறவுகளுக்கு பிறகு மனைவி கணவன் என்ற உறவு. ஆனால் இது ஒரு வித்தியாசமான உறவு, முந்திய உறவுகளில் இல்லாத ஒரு இணைப்பு பிணைப்பு கொண்ட ஒரு பாசமான ஒரு உறவு இது. ஒரு வகையில் முந்திய உறவுகளை மிஞ்சி விடுகின்ற முந்தி விடுகின்ற ஒரு இணைப்பு. மீசாக்கன் கலீலா, பலமான ஒப்பந்தம் என்று குர்ஆனிலே அல்லாஹ்வுத்தாலா இந்த உறவை சொல்கிறான். இது பிந்தி வந்தாலும் முந்திய உறவுகளில் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு பாசம் நேசம் இணைப்புடைய ஒரு உறவு. இந்த உறவு முந்திய உறவுகளை வலுப்படுத்துகின்ற முந்திய உறவுகளை இன்னும் இணைத்து விடுகின்ற ஒரு துணையாக இருக்க வேண்டுமே தவிர, பிந்திய உறவு முந்திய உறவுகளை பிரித்து விடுகின்ற முந்திய உறவுகளுக்கிடையில் கசப்பை வெறுப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு உறவாக இது மாறிவிடக்கூடாது. மனைவி கணவருடைய தாய் தகப்பனுடைய குறைகளை சொல்லி சொல்லி கணவனுக்கு தாய் தகப்பனோட வெறுப்பை ஏற்படுத்துகின்ற துரோகச் செயலை செய்யக்கூடாது. கணவனுடைய சகோதர சகோதரிகளை பற்றி குறை கூறி கூறி அவருடைய பாச உறவுகளை விட்டு அவரை பிரிக்குகின்ற துரோகச் செயலை மனைவி செய்யக்கூடாது. அதே போன்று கணவர் தன்னுடைய மாமா மாமி தன்னுடைய மனைவியின் தாய் தகப்பனை பிரித்து, தாய் தகப்பனிலிருந்து பிரித்து இந்த மனைவியோடு சந்தோஷமாக இருக்க அவர் நினைக்க முடியாது. அது பெற்ற பாசம், அதை பிரிக்க முடியாது. தாய் தகப்பனுடைய குறைகளையோ அல்லது மனைவியுடைய சகோதரர்களுடைய உறவுகளுடைய குறைகளை கூறி வெறுப்பையும் கசப்பையும் ஏற்படுத்துகின்ற ஒரு துரோக செயலை கணவனும் செய்யக்கூடாது. நாம் இருவரும் இப்போது இணைந்து விட்டோம், எம் இருவரையும் பெற்றவர்கள் நாலு பேர், உங்கள் உம்மாவும் பாப்பாவும் என் தாய் தகப்பன், என் உம்மாவும் பாப்பாவும் தகப்பனும் உங்களுடைய தாய் தகப்பன், நாங்கள் இருவரும் சேர்ந்து எம் இருவரையும் பெற்றெடுத்த நான்கு பெற்றோர்களையும் இந்த நான்கு பேர்களையும் நாங்கள் நல்ல விதமாக பார்த்துக் கொள்ள, உங்கள் உம்மா உங்களுடைய தகப்பனுக்கு தாய்க்கு ஏதாவது வேலையா, மருந்து அல்லது டாக்டரிடம் செல்ல வேண்டுமா? மாமி என்னிடம் சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். பெற்ற தாயை கூட்டிக் கொண்டு போவதைப் போல பெருமையாக மகிழ்ச்சியாக கூட்டிக் கொண்டு போக முடியும். பெற்ற தகப்பனை கூட்டிக் கொண்டு போவதைப் போல மகிழ்ச்சியாக கூட்டிக் கொண்டு போக, என் தாய் தகப்பனை என் மனைவி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற நான் ஏன் மனைவியின் தாய் தகப்பனை நான் பார்க்கக்கூடாது? ஃபாதர் இன் லோ, சட்டத்திலே தாய், சட்டம் தாயாக தகப்பனாக மாற்றுது, பெற்றெடுக்காத தாய் தகப்பன். எனவே இல்லற வாழ்க்கை கணவன் மனைவியாக இணைந்து இன்பகரமாக மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு அதற்கு முந்திய ரெண்டு உறவுகளையும் அனுசரித்து ஆதரித்து அரவணைத்துக் கொண்டுதான் இந்த உறவிலே வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான ஒரு பயணத்தை தொடங்கலாம். அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, கணவன் மனைவியுடைய உறவிலே பிரதானம் மஹப்பத், அன்பு. குர்ஆன் அதை சொல்கிறது, வமின் ஆயாத்திஹி அன் கலக்க லக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா وجعل بينكم مودة ورحمة إن في ذلك الآيات لقوم يتفكرون. அல்லாஹ்வும் உங்கள் இருவருக்கும் இடையில் وجعل بينكم مودة ورحمة, அன்பையும் ரஹ்மத் இரக்கத்தையும் ஏற்படுத்துகிறான். ரெண்டு வார்த்தையை அல்லாஹ் அங்கே சொல்கிறான், மவத்தத் ரஹ்மத். மபத்தத் என்றால் உலமாக்களுக்கிடையிலே பல வித்தியாசங்களை சொல்கிறார்கள். அதில் ஒன்று, மபத்தத் என்பது திருமணமான புதுசியில் ஆரம்ப பருவங்களில் ஏற்படுகின்ற இரக்கம், அதாவது பாசம். ரஹ்மா என்று சொன்னால் வயதாகுகின்ற போது ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்ட வேண்டிய ரஹ்மத்துடைய அந்த தன்மை. சிலர் சின்ன வயசுல நல்லா எலும் வயசாயிருக்கும் போது நல்லாகி நல்லா இருப்பாங்க, பிள்ளைகள் ஆன பிறகு வேற ஆயிருவாங்க. அவ வேற இவங்க வேற, வேற வேறையா தூங்குறது. அவ மகள்கிட்ட வீட்டில் இவர் மகள்கிட்ட வீட்டில், அவர் மகண்ட வீட்டில் இல்ல. வயதான பிறகு இன்னும் இணைப்பாக இருக்க வேண்டும். வயதான பிறகும் ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவர்களுடைய ஆறுதல் தேவை, துணை தேவை, அவர்களுடைய அரவணைப்பு தேவை, அவர்களுடைய கதைத்துக் கொண்டு மனம் விட்டு பேசி அன்பாக ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வது அவர்களுடைய நோய்க்கு ஆகப்பெரிய குணமாக மருந்தாக மன நிம்மதியாக இருப்பதற்கு அது மிக முக்கியமானது. எனவே மவத்தத்தம் வரஹ்மா, குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவருக்கிடையில் அன்பு இரக்கம் பாசம் இருக்க வேண்டும். அனஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பன் நாஸ் பில் இயால், குடும்பத்துடன் மிக அன்பு காட்டுகின்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். மனைவியோடு பிள்ளைகளோடு இரக்கம், அந்த இரக்கத்தை ஏற்படுத்தி கல்புகளில் இணைப்பை ஏற்படுத்துகின்ற விதத்தில் எங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான பல வழிகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். சலாம் சொல்வது, ஒருவருக்கொருவர் சலாம் சொல்வது, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் போனில் பேசுகின்ற போதோ வீட்டுள்ளுக்கு போகுகின்ற போதோ சலாம் சொல்வது, இதை கடைபிடியுங்கள். சுப்ஹானல்லாஹ், சலாம் என்று சொல்வது துவா. அல்லாஹ்வுடைய சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று ஒரு கணவன் மனைவிக்கு சலாம் சொல்கிறார். ஒரு மனைவி வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொல்றத பேசும்போது இது என்ன ஒரு சின்ன விஷயம் தானே என்று நாங்கள் நினைக்கிறோம். பெரிய விஷயம் சகோதரர்களே, செலவு இல்லாத ஒரு பெரிய விஷயம். சலாத்தை வீட்டுக்குள்ளே பரப்புங்கள், அது சொர்க்கவாசிகளின் அடையாளம். வீடு சொர்க்கத்தின் ஒரு முன்மாதிரியாக ஆக வேண்டுமா? இல்லா கீலன் சலாமன் சலாமா, சொர்க்கத்தில் எங்க பார்த்தாலும் சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். மனைவி திரும்ப பதில் சொல்றா, வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களுக்கும் உண்டாகட்டும். எப்படிப்பட்ட ரஹ்மத்தும் பரக்கத்தும் உடைய வாழ்க்கையாக அந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கை இருக்கும். அடிக்கடி இவர் அவருக்கு சலாம் சொல்றார், அவர் இவருக்கு சலாம் சொல்றாங்க, பதில் சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு சலாம், பிள்ளைகளுக்கு பதில். வீட்டுக்குள்ள போகும்போது சலாத்தோட உள்ள போங்க. ஒன்றாக சாப்பிட வேண்டும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், குந்து ஆக்குலு மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்ந்து ஒன்றுக்கு சாப்பிடுவோம். உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பேர் ஹௌலா, அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஒரே பிளேட்ல, ஒரே தட்டுல, ஒரே பாத்திரத்துல சாப்பிடுவோம். வக்கானத் யதி வ யது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்தலிஃபு ஃபீ இனாயின் வாஹிதில், ஒரே பாத்திரத்தில் எங்கள் இருவருடைய கரங்களும் முட்டி மோதிக்கொள்ளும். சின்ன பாத்திரத்துல நான் எடுக்க, நபி அவங்க எடுக்க, நபிக்கு கொடுக்க, நான் எடுக்க, எவ்வளவு ஒரு பாசகரமான இன்பகரமான வாழ்க்கை. இது என்னண்டா, அவ எங்கேயோ சாப்பிடுறா, இவர் அதை போட்டு, இவர் பிளேட்ல போட்டுக்கிட்டு ரேடியோவுக்கு டிவிக்கு முன்னால உட்கார்ந்து கொண்டு அவர் எங்கேயோ சாப்பிடுறாரு, நான் சாப்பிட்டு அங்க இருக்குது போட்டு சாப்பிடுங்க சொல்றா. அப்படி இல்லை, ஒரே இடத்துல உட்கார்ந்து பிள்ளைகளோட ஒரே பிளேட்ல சாப்பிடுங்க. கொஞ்சம் எதிர்பாருங்க. அவ சொல்றா, நான் துணி துவைக்கணும், துடுப்பெல்லாம் காய போடணும், நீங்க சாப்பிடுங்க, நான் பிறகு சாப்பிடுறேன். இல்ல இல்ல, நீங்க போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு வாங்க, நான் நிக்கிறேன், ஒன்றுக்கு சாப்பிடுவோம். நான் வந்துகிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன், ஒன்றா சாப்பிடுவோம். இன்னொரு 10 நிமிஷத்துல நான் வந்துடுவேன். அன்புகளை வெளிப்படுத்துவது, பாசங்களை பகிர்ந்து கொள்வது, அன்பளிப்புகள் கணவன் மனைவிக்கு இடையில் கொடுக்கப்பட வேண்டும். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, எனவே இல்லற வாழ்க்கையில அன்பு பாசம், ஒரு கணவன் தன் பாசத்தை மனைவிக்கு காட்டாட்டி அவ எங்க பாசத்தை எதிர்பார்க்க, வேற எவனாவது பாசம் காட்ட ஆரம்பிப்பான். அவ எல்லாவற்றையும் திறந்து வந்திருக்கிறா. தாய் தகப்பனை விட்டுவிட்டு தன் பாசம் காட்டுகின்ற உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு என் கரம் பிடித்து வந்திருக்கிறா. இங்க கோபமும் சண்டையும் ஏச்சும் திட்டும் குறைபிடிப்பதுமாக இருந்தா அவ மன நிறைவு மன சந்தோஷத்தை எங்க போய் எதிர்பார்க்க? எவனாவது ஒத்த இருப்பா இரக்கம் காட்டுறவன், எவனாவது ஒத்த இருப்பான் பணி இரக்கமா பணிவா பாசத்தோட பேசுற மாதிரி பேசி. குர்ஆன் சொல்லுது, பல தக்தான பில் கவுல், பெண்களே நீங்கள் மஹரம் இல்லாத ஆண்களோடு. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவிமார்களுக்கு குர்ஆன் சொன்ன கட்டளை இது. நபி அவர்களுடைய மனைவிமார்களுக்கே உம்முஹாத்துல் மூமினீன், மூமின்களுடைய தாய்மார்க்கு இந்த கட்டளையாக இருந்தால், அவ்வளவு ஈமான் வலுவாக உள்ள காலத்தில் இந்த கட்டளையாக இருந்தால், இன்று மற்றவர்களுக்கு எவ்வளவு அதிலே பேணுதலாக இருக்க வேண்டும். மகரம் இல்லாத ஆண்களோடு நீங்கள் பேசுவதாக இருந்தால் உங்களுடைய இயல்பான குரலிலே கனிவாக அழகாக பேசாதீர்கள். பல தஹ்லனபில் கவுல், ஏன் பயத்து அல்லதி ஃபி கல்பிஹி மரத், கல்வில வியாதி உள்ளவன் உங்கள் மீது குறிவைப்பான், ஆசைப்படுவான். குரலை கேட்டா போதும், அவன் கல்வில நோய் இருக்கி, அவன் கல்வில நோய் பிடித்தவன். அவன் எப்படி இறக்கத்தை காட்டி, அவன் யாராகவும் இருக்கலாம், எப்படியான ஆளாகவும் இருக்கலாம், மகரம் இல்லையா திருவியில் ஓட்டுகின்ற டிரைவரா, அல்லது வீட்டு வேலை பார்ப்பவர்களா, அல்லது ஸ்கூலுக்கு வேன்ல பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போபவர்களா? மஹரம் இல்லையா? உங்களுடைய உறவுகளை, தொடர்புகளை அவர்களோடு துண்டித்து விடுங்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஹுதூதுகள், அல்லாஹ்வுடைய எல்லைகள், அல்லாஹ் போடுகின்ற போர்டர். இதை தாண்டி நீங்கண்டா முசீபத்து நிச்சயம் சத்தியம். அந்த முசீபத்து அல்லாஹ் தருவது அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், நாங்க நியமத்தை தந்தோம், அதை பாதுகாத்துக் கொள்றதுக்கு போர்டர் போட்டிருக்கிறோம். தில்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய எல்லைகள். அந்த எல்லைகளை தாண்டினா அது நியமத்து முசீபத்தாக மாறும். முசீபத்தாக மாறிச்சிருந்தா, கேவலமாகிச்சிருந்தா, அது நாங்க தந்ததில்ல, நாங்க நியமத்தை தந்தோம், நியமத்தை நியமத்தாக தக்க வைத்துக் கொள்றதுக்கு எல்லையையும் போட்டோம், எல்லையை தாண்டினா முசீபத்தாக மாறும்னு சொன்னோம். அந்த முசீபத்து நீங்களாக தேடிக்கொண்டது. வமா அஸாபக்கும் மின் முசீபத்தின் ஃபதிமா கஸபத் ஐதீக்கும், நீங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு முசீபத்தும் உங்களுடைய கரங்களினால் நீங்கள் தேடிக்கொள்வது என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவருக்கிடையில் அன்பு, பாசம், நேசம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களுடன், பிள்ளைகளுடன் மிக அன்பு பாசம் காட்டுபவர்களாக இருந்தார்கள். கோபங்கள், கோபம் இது ஷைத்தானுடைய வேலை. கோபப்படுவது, கோபப்பட்டால் அவர் நிதானத்தை இழந்து விடுவார். ஒருவருக்கு கோபம் வரலாம், மனைவிக்கும் கோபம் வரலாம், கணவனுக்கும் கோபம் வரலாம். கோபம் வந்தால் மற்றவர் எதிர்த்து பேசக்கூடாது, வாய்க்கு வாய் பேசக்கூடாது. அவர் பேசுவது அப்படியே கேட்டுட்டு, அவர் பேசுவது அப்படியே கேட்டுட்டு, நாம கூலாக சிரிச்ச முகத்தோட, அதெல்லாம் சரி, ஹைர், பார்ப்போம், பிறகு பார்ப்போம், உட்காருங்க, வேகப்படவான, கோபப்படவான, அமைதிப்படுத்துபவராக மற்றவர் இருக்க வேண்டுமே தவிர, எரிகிற நெருப்புல எண்ணெயை தூக்கி ஊத்துற மாதிரி நம்மளும் கோபப்பட்டா, ரெண்டு பேரும் கோபப்பட்டா, நெருப்பும் நெருப்பும் சேர்ந்துரும், பிறகு பத்த ஆரம்பிச்சிடும். எனவே கோபம் சைத்தானின் நின்றும் உள்ளது. கோபம் வந்துவிட்டால் தீர்ப்பு செய்ய போக வேண்டாம், பதில் சொல்ல போக வேண்டாம். இந்த ஹதீஸில் இருந்து நிறைய விஷயங்கள் எடுக்கப்படுகிறது. கோபமான நேரத்தில் தண்டிக்காதீங்க, கோபமான நேரத்தில் முடிவெடுக்காதீங்க, கோபமான நேரத்தில் பதில் சொல்லாதீங்க. என்ற கோபம் வந்துட்டா மனிதன் நிதானத்தை இழந்துருவார். யாரோட பேசுறன், எந்த இடத்துல இருக்கிறன், பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகளோட மனத்தை பாதிக்குமே, ஒன்று வழங்காது. கோபங்கள், கோபம் இருக்குது, அதை அழகாக அதை கண்ட்ரோல் பண்ணுபவர் தான் பெரிய வீரர் என்று சொல்லலாத்தன. கோபம் வராதுன்னு சொல்லல, கோபம் வரலாம். வெளி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நண்பர்களுடைய பிரச்சனை, ஏதாவது வேற வெளியில் உள்ள எங்கேயாவது உள்ள பிரச்சனை, அதெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள மனைவிட்ட காட்டினான், பாவம் அவன் எங்க போக. கோபங்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் மனைவிக்கும் கோபம் வரலாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் கோபம் வந்து பிளேட்டை வீசிட்டாங்க, பாத்திரத்தை அப்படியே வீசிட்டாங்க, உடஞ்சிருச்சு, புகாரில் வருகிறது. ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பாத்திரத்தை கொண்ட அந்த அடிமைக்கு அவங்களோட தாய்க்கு இன்றைக்கு கோபம் வந்துருச்சு என்று சொல்லிட்டு பிளேட்டுடைய துண்டுகள் அவங்க எடுத்து இந்தாங்கம்மா உடஞ்ச பிளேட்டை இப்ப வச்சுக்கிட்டு நல்ல பிளேட் வந்து கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க. கோபம் வந்துச்சா, இப்ப அதுக்கு என்ன பகரம், இந்த உடஞ்ச பிளேட்டை வச்சுட்டு நல்ல பிளேட் வந்து கொடுத்து அனுப்புங்க. நபி அவங்க பிளேட்டுடைய துண்டுகளை புரக்கினாங்க, எடுத்தாங்க. உனக்கு என்ன கோபம் இருக்குது, கோபம் வரத்துக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கோபத்துக்கு மேல கோபத்தை காட்டல, கோபத்தை இரக்கமாக அணுகினாங்க, கோபத்தை அன்பாக அணுகினாங்க. கோபத்தை எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்யறது. கண்ணியமான சகோதரர்களே, ரெண்டு பேரும் கோபப்பட்ட யாரை பாதிக்கும், எங்க குடும்பத்தை பாதிக்கும். ஒரு நாளும் கோபங்களை பிள்ளைகளுக்கு முன்பாக காட்டக்கூடாது. பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், தாயினுடைய பாசம், தகப்பனுடைய பாசம் இயற்கையாக அதுக்கு இருக்குது. அந்த தாய் அழுகிற காட்சி அந்த பிள்ளையால சகிக்கலாம், அந்த தாயும் தகப்பனும் சண்டை பிடிக்கிற காட்சி அந்த பிள்ளையால தாங்கலாம். அதுக்கு சொல்லவும் தெரியாது, ரெண்டு பேரை தடுக்கவும் முடியாது, அதை தாங்கவும் முடியாது. பிறகு அதனுடைய உள்ளத்தை அது உளவியல் ரீதியாக தாக்கி, பிள்ளை பிடிவாதம், படிப்பு வருகிறதில்லை, அவனுக்கு மறதி ஓதல் வருகிறதில்லை, உச்சரிப்பு வருகிறதில்லை. நீங்க அவர்கிட்ட இவர்கிட்ட அங்க இங்க கவுன்சிலிங் செய்ய எங்கேயும் போக தேவையில்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. பிள்ளையில பிரச்சனை இல்லை, நீங்க புஞ்சாதியோட பிடிச்ச சண்டை, கணவன் மனைவி சண்டை பிடிச்சது, ஏசினது, அவ அழுத காட்சி, அதனால ஏற்பட்ட ஏக்கமும் தாக்கமும் பிள்ளையுடைய மூல வளர்ச்சிய சில பிள்ளைக்கு பேச்சு திக்குது. நல்லா பேசிட்டு இருந்த பிள்ளை பேச்சு திக்குது. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோண்டு யோசிக்கிறாங்க, என்னென்னமோ செய்ய பார்க்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டையினுடைய தாக்கம் அந்த பிள்ளைக்கு பேச முடியுதுல்ல, அதனால ஏற்பட்ட அதிர்ச்சி. உளவியல் ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். ஒரு நாளும் தாய் தகப்பன் தங்களுடைய கோபங்களை அப்படியான முறையில் வெளிப்படுத்தக்கூடாது. ஏதாவது இருந்தா அந்த நேரத்தில் விட்டுட்டு அமைதியாக பிறகு நிதானமாக இருக்குகின்ற பிறகுதான் அதை பேச வேண்டும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டும், அதுக்கு காரணம் விளக்கம் சொல்ல வேண்டும். கோபத்தோடு இருக்கும் போது விளக்கம் சொன்னா, வாய்க்கு வாய் பேசினா, எதிர்த்து பேசினா கோபம் இன்னும் இன்னும் வளர்ந்து கொண்டு போகும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே குடும்ப வாழ்க்கையில் பிரதானமான ஒரு பகுதி இரக்கம், அன்பு, பாசம். வயசானவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, 65 55 75 65 ஒன்றுக்கு உட்காருங்க, தீ எடுத்து நீங்க அவங்க கொடுங்க, அவ தீ எடுத்து உங்களுக்கு தரட்டும், நீங்க உட்காருங்க, முதல்ல நீ உட்காருங்க, நீங்க எடுங்க. அன்பு பாசத்தை பரிமாறுவதை தாய் தகப்பன் இரக்கமாக இருக்குகிற காட்சியை அந்த பிள்ளைகள் பார்க்கும் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு உளவியல் ரீதியாக மன ரீதியாக பெரும் மகிழ்ச்சியை சிறப்பை செழிப்பை ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் குரானும் ஹதீஸிலையும் விரிவாக தெளிவாக பேசப்பட்டிருக்கிறது. நீங்க பாட்டுவாக இன்னொரு நாளைக்கு வச்சாலும் நேரம் இல்லை, அதை பேசலாம். ஏன் அவ்வளவு குரான் பேசுது? சூரத்து தலாக், சூரத்து நிக்கா, சூரத்து பக்கராவுல, சூரத்து ஆல இம்ரான்ல, சூரத்து நிசாவுல நிறைய குரான் விரிவாக பேசுது. தொழுக லுகர் எத்தனை ரக்காத் குரான்ல இருக்குதா? இல்ல. அசர் எத்தனை ரக்காத் குரான்ல இல்ல. மகரிப் எத்தனை ரக்காத் குரான்ல இல்ல. ஜக்காத் எத்தனை வீதம் கொடுக்கணும் குரான்ல இல்ல. இதெல்லாம் பேசாத குரான் பிள்ளை வளர்ப்பை பத்தி, கணவன் மனைவியுடைய உறவை பத்தி, நிக்காஹுடைய விஷயங்களை பற்றி, தலாக்குடைய விஷயங்களை பற்றி, பால் குடிப்பாட்டுவதை பற்றி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பேசுது. 2 வருஷம் பால் குடிப்பாட்டுங்க, வைன் அராதா பிசாதன், அதற்கு முன்பாக நீங்க பால் குடிப்பாடுறத நிப்பாட்ட நினைச்சா ஒத்த ஷாவுரின், நீங்க ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் மஷூரா செய்து ஒரு புரிந்துணர்வோடு அதை செஞ்சு கொள்ளுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் குரான் சொல்லுது. லுகர் 4 ரக்காத் என்று பேசாத குரான், அசருடைய எண்ணிக்கையை சொல்லாத குரான், ஜக்காத்துடைய அளவை சொல்லாத குரான், அதெல்லாம் ஹதீஸ்ல தான் இருக்குது. இந்த விஷயங்களை எல்லாம் குரான் பேசுது என்றா ஒரு குடும்பம் இன்பகரமாக மகிழ்ச்சிகரமாக அமைவது, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக செழிப்பாக அமைவதற்கு அது வழிவகுக்கும். எல்லா குடும்பங்களும் அப்படியாகிட்டா ஒரு செழிப்பான தலைமுறையை நாங்கள் கட்டி எழுப்பலாம். அப்படி இல்லாம பிள்ளைகளுக்கு இடையில கணவன் மனைவி கடையில் ஏற்படுகின்ற பிளவு, மோதல், குரோதம், சண்டை, சச்சரவு இவைகள் இருக்கிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். பிள்ளைகள் சீர்குலைந்து சீரழிந்து போய்விடுவார்கள். எனவே குர்ஆன் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது. இப்லீஸ் இடத்திலையும் ஷைத்தான்கள், முஸ்லிமுடைய ஹதீஸ்ல வருகிறது, இப்லீஸ் அவனுடைய சிம்மாசனத்தை கடலில் வைக்கிறான். அவன் ஒவ்வொரு ஷைத்தான்களை கூப்பிட்டு கேட்குகின்ற போது கணவன் மறைவியை மூட்டி விட்டேன், பிரிச்சு விட்டேன் சொல்லும் போது, அந்த அந்த நீதான் ஆள், நீதான் சரியான வேலையை செஞ்சிருக்கிற, குடிக்க வச்சேன், கலர் எடுக்க வச்சேன் என்று சொல்லுகின்ற அந்த பாவங்களை விட கணவன் மனைவியை பிரிச்சு விடுற வேலை பார்த்தவனுக்கு தான் பாராட்டு இபிலீஸ் இடத்துல கிடைக்குது என்று முஸ்லிமுடைய ஹதீஸ்ல வருகிறது. எனவே ஏன் காரணம்டா? அதனால குடும்பம் சீரழிஞ்சு போய்விடும். கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை இல்லாத வாழ்க்கையில இன்னும் சில விஷயங்களை நான் இந்த 5 நிமிஷத்துக்கு சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். சுருக்கமாக சொல்கிறேன், அன்பு பாசம் இது இருக்க வேண்டும். அதற்குரிய வழிகாட்டல்கள் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. கோபம், விரோதம், சண்டை, சச்சரவு இவைகளை களைய வேண்டும். ஒருவருக்கொரு மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். அன்பாக இருக்க எத்தளிக்க வேண்டும். 2வது விடயம், கணவன் மனைவி இருவரும் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் யாரோ இப்ப தண்ணி கிளாஸ் தந்தாரு, ஜஜாக்கல்லா கயிறுன்னு சொல்றோம். நாங்கள் யாராவது எங்கேயாவது சின்ன உதவி செஞ்சா தேங்க்யூன்னு சொல்றோம், நன்றின்னு சொல்றோம். பஸ்ல போற நேரத்தில் இடம் தந்தார், கொஞ்சம் வாங்கண்டார், ரொம்ப நன்றின்றோம். என் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துறோம். வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கிற கணவனுக்கு மனைவிக்கு எப்பயாவது ஜஸாக்கல்ல கயிறு அல்ல அவங்களோட வாழ்க்கையில பறக்க செய்யணும்னு ஒரு வார்த்தை, மனம் திறந்து சாப்பாடு சமைச்சு தாரா, ருசியா இருக்குது அல்ல அவங்களோட கையில வாழ்க்கையில பறக்க செய்யணும், ஜஸாக்கல்லா என்று மனம் திறந்து ஒரு ஜஸாக்கல்லா சொல்ற பழக்கங்கள் தெரிக்குதா? நன்றி சொல்றதுனா ஒரு பக்கம் இருக்க, குறை சொல்லாம இருந்தாலே பெரிய விஷயம் போலதான் இருக்கு. ஒரு சேர்த்து அயன் பண்ணி தாரா, ஜஸாக்கல்லாஹு கைர், கணவர் காய்கறி வாங்கிட்டு வர்றாரு, இறைச்சி வாங்கிட்டு வர்றாரு, அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்யணும், ஜஸாக்கல்லாஹு கைர். ஏன் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நன்றி செலுத்துவதில்லை? நன்றி உணர்வு குடும்ப வாழ்க்கையில் தேவை. சலாம் சொல்ல ஆரம்பிங்க, செலவில்லாத ரெண்டு விஷயத்தை சொல்றேன், அதை கடைபிடிங்க இன்ஷா அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில பெரும் செழிப்புண்டா. ஒன்று சலாம், முழுமையான சலாம், மனசால ஆழமதிச்சு சந்தோஷமா சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களுக்கு உண்டாகட்டும். இரண்டாவது ஜஸாக்கல்லாஹு கைரன், அல்லாஹ் கைரன் தன்வீன் லித்தக்தீர், நிறைய கயிறுகளை உங்களுக்கு கூலியாக தரட்டும். யாரு? கணவன் மனைவிக்கு சொல்றான் அந்த வார்த்தை கபூலாகிட்டா கயிறுகள் நிறைஞ்ச பெண்ணாக மனைவி மாறிடுவா. அந்த கயிறுகளை யார் அனுபவிப்பது? நாம தான் அனுபவிப்போம். மனைவி கணவனை பார்த்து சொல்றான், இறைச்சி வாங்கி தாராரு, காய்கறியை வாங்கிட்டு வந்தாரு, ஜஸாக்கல்லாஹு கைரன் சொல்றாரு, சொல்றான் உங்களுக்கு நிறைய கயிறுகளை எல்லாம் கூலியாக தரட்டும். அந்த வார்த்தை கபூலாகிட்டா கணவன் கயிறான கயிறுகள் நிறைஞ்ச பறக்கத்துடைய ஒரு கணவனாக மாறுவாரு. அதை யார் அனுபவிக்கிறது? நீங்க தான், மனைவி தான் அனுபவிக்க போறீங்க. கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, நன்றி உணர்வு இருவருக்கிடையில் தேவை. இந்த அம்சம் அதே போன்று மூன்றாவது ஒரு விடயம், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தன்னை கணவனுக்காக மனைவி அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். மனைவிக்காக கண்ணன் கணவர் மனைவியோடு இருக்கும் போது நல்ல அலங்கரித்து சுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டும். இப்ன அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வான அத்தஸய்யனு லிம்ராஅத்தி கமா யத்தஸய்யனு ஹியலி, என் மனைவி எனக்காக என்னை அலங்கரிப்பதை போல நானும் என்னை என் மனைவிக்காக அலங்கரித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்க்கையெல்லாம் தலைகீழா போகுது, வீட்டுக்குள்ள பழைய உடுப்போடு இருக்கிறது, வேர்வையோடு இருக்கிறது, நாட்டத்தோடு இருக்கிறது. வெளியே எங்கேயாவது போறேண்டா, உடுத்து மேக்கப் பண்ணி குளிச்சு ஃப்ரெஷ்ஷா நறுமணம் பூசி வாழாதவர்களுக்கு அழக காட்டுறோம், வாழ்றவரோட வேர்வையோடு இருக்கிறோம். வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களுக்கு அழகு ஆண்களும் தான் பெண்களும் தான் இல்ல. இஸ்லாம் சொல்லுது, பிறருக்கு உங்களுடைய அழகை மறையுங்கள், கணவனுக்கு உங்கள் அழகை காட்டுங்கள். வீட்டுக்கு வந்ததும் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு பழைய உடுப்பு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு இருக்கிறீங்க. ஆண்கள் வீட்டுக்கு வந்தால் வெளியிலிருந்து வாருங்க, வயலிருந்து வாருங்க, ஃப்ரெஷ் ஆகுங்க, கழுவுங்க, ஒசடுங்க, குளிங்க, நல்ல உடுப்புகளை உடுத்து நறுமணமா வீட்டுக்கிறீங்க. ஒரு மனைவி வீட்டுக்குள்ள நல்ல உடுப்புகளை உடுத்து கணவனுக்கு நல்ல முறையில் அலங்கரிச்சு ஒரு கணவனை தன் பக்கம் ஈர்க்குகின்ற விதத்தில் மகிழ்ச்சிகரமாக சிறப்பாக நல்ல ஆடைகளோட நறுத்து வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும். இது நபி வலி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போகும்போது காண எஸ்டாக்கு மிஸ்வாக் செய்வார்கள். ஏன்? வாய் கிட்ட போகும்போது ஏதாவது வாசம் வந்துடக்கூடாது, மனைவிக்கு ஒரு துருவாட வந்துவிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இதுவும் விரிவாக பேசப்பட வேண்டிய பல அம்சங்கள் உள்ளடக்கிய விஷயம். அதில் ஒரு மூணு விஷயத்தை மட்டும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒன்று, கணவன் மனைவி அன்பு பாசம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, அதன் முதலாவது விஷயத்தில் விளக்கத்தில் நாங்கள் கோபங்கள், விரோதங்கள், சண்டை, சச்சரவு, குறைபாக்குறது, குறைத்தேன்றது, சந்தேகப்படுறது, வீணான சந்தேகங்கள், இவைகளை களைஞ்சி நாங்கள் கல்பால கல்பு உள்ளத்தால உள்ளம் சேர்ந்து இரு மனமும் சேர்ந்தால் தான் அது நறுமணமான திருமண வாழ்க்கையாக மாறும். இரண்டாவது விடயம், நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சலாம் சொல்லணும், ஜஸாக்கல்லாஹ் கைரா சொல்லணும். மூன்றாவது, கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன் அலங்கரித்து நல்ல விதமாக ஒரு கணவன் வீட்டுக்குள்ளே இருக்குகின்ற போது கூட நல்ல உடுப்போட, நல்ல ஃப்ரெஷ்ஷா, நல்ல நறுமணத்தோட இருக்க வேண்டும். மனைவியும் கணவனுக்காக கணவன் இருக்குகின்ற நேரத்தில் நல்ல உடைகளை உடுத்து நல்ல விதமாக இருக்க வேண்டும். நான்காவது, குடும்பத்தின் கட்டம் பிள்ளைகள், பிள்ளை வளர்ப்பு அது ஒரு தனி தலைப்பு. எனவே இந்த விதத்தில் பெற்றோர்களையும் மாமா மாமியையும் அனுசரித்து பார்த்து சகோதர சகோதரிகள் மனைவியுடைய சகோதர சகோதரிகளையும் பார்ப்பதற்கு கணவன் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். உங்கள் சகோதரிகள் உங்களுடைய உறவுகளை நீங்க நல்ல விதமா பார்த்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கணுமா, காசு இருக்குதா, மேலதிகமா கொடுங்க, கையில கொடுங்க. இந்த காசால உங்களோட குடும்பங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுங்க. உங்களோட சகோதரி கஷ்டப்படுறாவோ அவருக்கு நீங்க செய்யுங்க உங்களோட கையால. அந்த மனைவி சகோதர சகோதரிகளுடன் அன்பாகவும் இரக்கமாகவும் இருப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்தா கணவன் வந்ததும் துணையாக நின்று அவளுடைய சகோதர சகோதரிகளை பார்ப்பதற்கு கணவன் துணை புரிய வேண்டும். அதே போன்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய சகோதர சகோதரிகள், சகோதரிகள் என்று சொல்லும் போது அவர்களோடு நல்ல உறவை வைத்துக் கொள்ளலாம். சகோதரர்கள் என்று சொல்லும் போது மகரம் இல்ல, மச்சான்மார்கள், மகரம் இல்லாத அந்த உறவை நேரடியாக அணுகப்போனால் அது ஃபித்னா, ஃபசாதுக்கு, பாவத்துக்கு வழிவகுக்கும். கணவனுக்கு கணவனுடைய சகோதரர்களை சேர்ந்து நடக்க, ஆதரித்து நடக்க ஒரு மனைவி துணை புரிய வேண்டும். அவளுடைய கணவனுடைய தாய் தகப்பனோடு சேர்ந்து நடக்க அவர் உதவியாக இருக்க வேண்டும். உங்களோட உம்மட செருப்பை பார்த்தீங்களா, நீங்க எனக்கு எத்தனை செருப்பு வாங்கி தந்திருக்கிறீங்க, வாங்க உமாக்கு ஒரு நல்ல செருப்பு வாங்கிட்டு போம், உமாக்கு ஒரு நல்ல விருப்பம் வாங்கிட்டு போம். யாரு சொல்லணும், உமாக்கு தலைவல் என்று சொன்னா என்ன ஆச்சோ தெரியல, கேளுங்க, நாங்க உமாவை மருந்துக்கு கூட்டிக்கிட்டு போம். இப்படி ஒருவர் ஒருவர் அவருடைய தாய் தகப்பனை பார்க்கறதுக்கு துணையாக இருக்க வேண்டும். மாமி மருமகள் பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணமே நடுவில் உள்ள மாப்பிள்ளைமார்தான். மாமி மருமகளோட, மருமகள் யாரு, மகள் பெற்றெடுத்த மகள், மருமகள் பெற்றெடுக்காத அடுத்த மகள். அந்த மகளோட மாமி ஒரு நாளும் பிரச்சனை பட மாட்டா. ஏன் பிரச்சனை படுகிறா, நடுவில் உள்ள மாப்பிள்ள பேலன்ஸ் பண்ண தெரியாம இருக்கிறாரு. உம்மா உம்மா என்று இருந்தவர் கல்யாணம் முடிச்சதோட உம்மாவை பாக்குறதில்ல. அந்த தாய் தான் பெத்த பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டா. அவ பாப்பா என் பிள்ளை நல்லாதானே இருந்தான், இவனை கெடுத்தது இவள் தான். இப்ப அந்த கோபத்தை எங்க காட்டுவா, பிள்ளையோட காட்ட மாட்டா, அவட்ட தான் காட்டுவா. இங்கதான் பிரச்சனை வருகிறது. எனவே தாயை தாயினுடைய இடத்துல வச்சு ரெண்டு பேரும் பார்த்தா இந்த சந்தோஷகரமான மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கைக்கு அது பெரும் உதவியாக துணையாக இருக்கும். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, உண்மையில் இது ஒரு யதார்த்த பூர்வமான விரிவாக ஒரு தலைப்பு. நாங்கள் இதுல பல விஷயங்களை பார்த்தோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய குடும்பங்களிலும் செழிப்பையும் சிறப்பையும் மகிழ்ச்சியையும் ஆக்கி தந்தருவானாக. அல்லாஹு தஆலா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்குரிய ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்தருள்வானாக. ஆண்களோ பெண்களோ வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு என்னென்ன தடைகள் இருக்குதோ அந்த தடைகளை அல்லாஹு தஆலா நீக்கி அவர்களுடைய பொருத்தமான ஜோடிகளை சேர்த்து திருமணமாக்கி வைப்பானாக. திருமணம் ஆனவர்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் அல்லாஹ் பறக்க செய்வானாக. பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியங்களை கொடுத்தருள்வானாக. பிள்ளை பாக்கியம் உள்ளவர்களுடைய பிள்ளைகளை சாலிகான நல்ல பிள்ளைகளாக, கண்குளிர்ச்சியாக, சொர்க்கத்தின் சொத்துகளாக ஆக்கருள்வானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما وطمئنا.